டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இக்காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். நேயர்களே, உங்களில் சிலர் நிகழ்ச்சி தெளிவு குறித்து எழுதுகிறீர்கள், நன்றி கூறுகிறோம். ஒலிபரப்பு தெளிவை குறித்து எங்களுக்கு எழுதி அனுப்ப அதற்கென்று எங்களிடம் ஒரு படிவம் இருக்கிறது. உங்கள் பகுதியில் நிகழ்ச்சி தெளிவாக இல்லை என்றால் அந்த குறிப்பிட்ட படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவீர்கள் என்றால் அது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும்.
பல்வேறு இடங்களிலிருந்து கர்த்தருடைய வசனத்திற்காக அவளோடு காத்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். சிலர் உங்கள் தனிப்பட்ட அறையிலே உங்கள் வானொலி மூலமாய் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிலர் தூரமாயிருக்கும் ஆலயத்திலிருந்து வரும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிலர் பக்கத்து வீட்டிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாஞ்சையை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வேத வசனங்களை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்று நாம் சகரியா 13 அதிகாரத்தின் 1 வசனத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த சகரியா புத்தகம் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இதை பொதுவாக எல்லாரும் புறக்கணித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். இந்த புத்தகத்தை நாம் ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் புதிய புதிய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். உண்மையில் இந்த இறுதி பிரிவு மிகவும் உன்னதமானது. நாம் முந்தின அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து 1 பூமிக்கு வந்த பிறகு நடக்கும் சில காரியங்களை குறித்து சிந்தித்தோம். அவர் பூமிக்கு வரும்பொழுது எருசலேமிலே நுழைவதை குறித்தும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக அவர் விற்கப்படுவதை குறித்தும் சகரியா சொல்ல கேட்டோம். அவருடைய 1 வருகையிலே சகரியாவின் ஒரு பகுதியான தீர்க்க தரிசனங்களே நிறைவேறியுள்ளன. மற்றொரு பகுதி அவருடைய 2 வருகையிலே நிறைவேறும் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மெய்ப்பனாகிய அவர் புறக்கணிக்கப்பட்டார். இன்னொரு மெய்ப்பன் வருகிறவனாயிருக்கிறான். அவன் இன்னமும் வரவில்லை. சபையானது பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் வரை அவன் தோன்றப்போவதில்லை. அவன் மதியற்ற மெய்ப்பன். அவன் இஸ்ரவேல் தேசத்தையும் இந்த உலகத்தையும் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே நடத்துகிறவனாய் இருப்பான். இயேசு கிறிஸ்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்திற்கு 2 முறை வரும்பொழுது அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகும். இயேசுவால் மாத்திரமே உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர முடியும். கிறிஸ்துக்கு பின் 1959 ஆண்டிலே டிசம்பர் மாதத்தில் வியாழக்கிழமை மாலை வேளையிலே அமெரிக்க ஜனாதிபதி ஐசன் கோவர் என்பவர் இந்த நீண்ட பயணத்தை ஆரம்பித்தார். மற்ற ஜனாதிபதிகள் இதுவரை மேற்கொள்ளாத ஒரு நீண்ட பயணத்தை இவர் மேற்கொண்டார். இவர் 3 கண்டங்களுக்கு சென்று அநேக தலைவர்களை சந்திக்கும் நோக்கத்தோடு புறப்பட்டார். இந்த பயணத்தின் மிகவும் முக்கியமான நோக்கம் சமாதானம். நீதியோடு கூடிய ஒரு சமாதானத்தை அடைய மேற்கொள்ளும் முயற்சி இது என்று அமெரிக்க ஜனாதிபதி அப்பொழுது கூறினார். இவர் இதற்காக 22,370 மைல் பயணத்தை 19 நாட்களிலே முடித்து நாடு திரும்பினார். அவர் பயணப்பட்டு சென்றபொழுது அநேக கோடிக்கணக்கான மக்கள் அந்த பயணத்தின் வெற்றிக்காக அந்த நோக்கம் நிறைவேற ஜெபித்தார்கள். ஏனென்றால் இந்த உலகம் சமாதானத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. மனித இருதயமானது மற்ற எல்லாவற்றையும் விட சமாதானத்தை அப்பொழுது நாடிய நேரம் அது. அவர் அந்த பயணத்தை மேற்கொண்ட காலம் சமாதானத்தை உலகத்திலே கொண்டுவர இயேசு இந்த உலகத்திலே குழந்தையாக அவதரித்ததை கொண்டாடும் காலம். லூக்கா 2:14 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடப்பட்டது. ஒரு சாதாரண மனிதனால் ஜனாதிபதியால் பூமியிலே ஒரு நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. அந்த அமெரிக்க ஜனாதிபதி தொலைக்காட்சியில் பேசும்பொழுது கூட தன்னால் உலக சமாதானத்தை கொண்டு வர இயலும் என்று தான் நம்பவில்லை என்றே கூறினார். ஆனால் இந்த உலகத்திலே பதட்டமான சூழ்நிலையை தன்னால் தணிக்க முடியும் என்று எண்ணி அவர் செயல்பட்டார். இருந்தபோதிலும் அதனை தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் சென்ற பிறகும் ஒன்றே ஒன்று மட்டுமே உண்மையாக நிலைத்து நிற்கிறது. அது என்ன? 2,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசு கிறிஸ்துவே உலகத்திற்கு சமாதானத்தின் ஒரே நம்பிக்கை என்பதுதான். அவர் ஒருவரே இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர இயலும். அவருடைய நாமம் ஏசாயா 9:6 நாம் பார்ப்பது போல சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறதை கவனியுங்கள். அவர் இந்த உலகத்திலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர திட்டமும் நோக்கமும் உடையவராக காணப்படுகிறார். அவர் இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். சகரியா போன்ற தீர்க்கதரிசிகள் இந்த திட்டத்தை குறித்து சற்று விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். இந்த சகரியா புத்தகத்திலே வேதத்தின் மற்ற பகுதிகளிலே சொல்லப்படுகிறது போல அந்த ராஜ்யத்தின் தன்மைகள் சிலவற்றை பற்றி சொல்லுகிறதை காண இயலும். நாம் இந்த தியானத்திலே தொடர்ந்து செல்லும் பொழுது ஆங்காங்கே அதை கவனிக்க முடியும். இந்த ராஜ்யத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை முன்னரே பார்த்திருக்கிறோம். பாலைவனம் மலரை போல பூத்து குலுங்கும், முடவன் துள்ளி குதிப்பான், பார்வையற்றவன் பார்ப்பான். இன்னும் சிலர் புதிய எருசலேமில் தங்க வீதி காணப்படுவதை குறித்து சிந்திக்க விரும்புவார்கள். ஆனால் நாம் அந்த ஒரு கோட்டை தொட்டு செல்லவில்லை என்றால் நாம் ஆவிக்குரிய காரியங்களை மறந்து போய்விடுவோம். நாம் ஏற்கனவே இந்த சிறிய புத்தகத்திலே தேவ ராஜ்யம் உண்மையை கொண்டு இணைந்து உருவகப்படுத்தியிருக்கிறதை பார்க்கிறோம். சகரியா 8:3 பாருங்கள். நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது அந்த நகரம் அவ்வாறு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே ஆட்சி செய்யும் பொழுது அது சத்திய நகரமாக இருக்கும். இன்று உலகத்திலே உள்ள எந்த ஒரு நகரமும் உண்மைக்கு பெயர் பெற்றதாக இல்லை. இதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் உண்மையை கொண்டு வரையறுக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, அது பரிசுத்தத்தையும் நீதியையும் கொண்டும் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் 1:2 நாம் இதை பார்க்கிறோம். 14 பார்க்கும்பொழுது குதிரைகளின் மணிகளும் பானைகளும் பலிபீடத்திற்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ராஜ்யம் பயமின்றி இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் 14 விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். மேலும் இந்த ராஜ்யம் மகிழ்ச்சி உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை 10:6 7 பார்க்கிறோம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இப்ராஹிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள். மதுபானத்தால் களைப்பது போல அவருடைய இருதயம் களிக்கும். அவருடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். அது மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நேரமாக இருக்கப் போகிறது. இவை எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள், கண்களால் காண்கிறவைகள் அல்ல. தேவராஜ்யத்தின் காரியங்கள் அப்படிப்பட்டவைதான் பிரியமானவர்களே. அதிலே முக்கியமானது சமாதானம். இயேசு கிறிஸ்து ஆட்சி புரிவதற்காக வரும்பொழுது அவர் தேசங்களுக்கு சமாதானம் கூறுவார். நாம் சகரியாவின் தீர்க்க தரிசனத்திலே கூறப்பட்டிருக்கின்ற தேவனுடைய திட்டத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவ திட்டம் இறுதியாக உலகத்திலே நிலையான சமாதானத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்திற்கு வந்தபொழுது அவர் புறக்கணிக்கப்பட்டு விற்கப்பட்டு புறஜாதியார்களின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். இதனை தொடர்ந்துள்ள காலத்தை குறித்து சகரியா கூறவில்லை. அது சபையின் காலம். இது நாம் வாழ்கின்ற இந்த காலம். இது நிறைவுக்கு வரும்பொழுது மதியற்ற மேய்ப்பன் தோன்றுவான். அவனே அந்தி கிறிஸ்து. அவன் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே இஸ்ரவேலையும் உலகத்தையும் நடத்தி செல்வான். இவனுடைய உலக சர்வாதிகார ஆட்சி இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையினாலே முடிவுக்கு வரும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இந்த 13 இந்த காரியங்களே சொல்லப்பட்டுள்ளது. இவை யாவுமே அப்படியே நடைமுறையாக நிறைவேறப் போகிறது. இந்த அநேகர் தேவனுக்கு இஸ்ரவேலை குறித்த எதிர்கால நோக்கம் எதுவும் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆகவே இங்கே தேவன் கூறுகின்ற காரியங்களை எல்லாம் அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. நீங்கள் இந்த புத்தகத்தில் உள்ள காரியங்களை அப்படியே ஆவிக்குரியதாக மாற்றிவிட்டீர்கள் என்றால் உங்களால் இதை வாசிக்க முடியாது. இதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவீர்கள். அவ்வாறு செய்யும்பொழுது வேதத்தின் உன்னதமான அர்த்தத்தையும் ஆவியானவரின் விளக்கத்தையும் இழந்து போவீர்கள். தேவனுடைய திட்டத்திலே மிகவும் முக்கியமான இடத்திலே நாம் 12 அதிகாரத்திலே பார்க்கிறது போல எருசலேமே இருக்கிறது. இந்த புத்தகத்தின் இறுதி 3 அதிகாரங்களான 12-14 வரையுள்ள பகுதியிலே எருசலேம் என்ற வார்த்தை 21 முறை வருகிறது. அருமையானவர்களே, தேவன் எருசலேமை குறிக்காவிட்டால் இத்தனை முறை அந்த பெயரை குறிப்பிட்டிருக்க மாட்டார். அவர் எருசலேமை குறித்துதான் சொல்லுகிறாரே ஒழிய வேறு நகரத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. அவர் எருசலேம் என்ற நகரத்தை குறித்து தான் சொல்கிறார். சிலர் இதை முழுவதுமே ஆவிக்குரியதாக மாற்றிவிடுகிறார்கள். அது தவறு. பிரியமானவர்களே, இந்த பகுதியை அப்படியே விளக்கமளித்து அவ்வாறே ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்தது என்று அநேக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். டாக்டர் மெரில் அங்கர் என்ன சொல்கிறார் கவனியுங்கள். இயேசுவின் 2 வருகையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவதையும் மாற்றமடைவதையும் குறித்த தீர்க்க தரிசனங்களை அப்படியே நடைமுறையில் எடுத்துக் கொள்வதே சிறந்ததாகும். அவ்வாறு செய்வதே இந்த தீர்க்க தரிசனம் தெரிவிக்கும் காரியங்களை சரியாக திருப்தி செய்யும். இதைத் தவிர மற்ற விளக்கங்கள் சகரியா தீர்க்க தரிசனங்களின் மொத்தமான கருத்தையும் முற்றிலும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதாகும். அவ்வாறு செய்யும்பொழுது அது உடனடியாக உள்ள அதன் கருத்தை மீறிவிடுகிறது. மேலும் அர்த்தமற்ற ஆத்மீக காரியத்திற்கும் குழப்பத்திற்கும் நிலையற்ற தன்மைக்கும் நேராக இது இழுத்து சென்றுவிடும் என்று சொல்கிறார். இது எத்தனை சரியான விளக்கம் இல்லையா? வேதத்தின் காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஆவிக்குரிய விளக்கம் அளித்தால் நடைமுறையிலே பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தையின் ஆவியானோருடைய அருட்கிளர்ச்சியை மறுப்பது போன்றதாகும். சகரியா 13 அதிகாரம் 1 பாருங்கள். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே என்று இங்கேயும் நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்நாளிலே என்பது மகா உபத்திரவ காலத்தையும் மேலும் தொடர்ந்து வரும் 1000 வருட அரசாட்சியையும் சேர்த்து குறிக்கிறதாயிருக்கிறது. மகா உபத்திரவ காலத்திலே இறுதியில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் 1வது வருகையை குறிக்கவில்லை. உங்களால் இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த 1 வருகையில் தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் அவர் திறக்கப்பட்ட ஒரு ஊற்றாக இருக்கப் போவதில்லை. அப்பொழுது அவர் அவர்களின் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க இஸ்ரவேல் ஜனங்கள் இடம் கொடுப்பதில்லை. மாறாக அவர்கள் இயேசுவை புறக்கணித்து அவருடைய இரட்சகரை சிலுவையிலே அறைவார்கள். பவுல் ரோமர் 10 அதிகாரம் 3 வசனத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இந்த வசனத்திலே ஒரு ஊற்று என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததின் மூலமாக திறக்கப்பட்ட தேவனுடைய சுத்திகரிக்கும் வல்லமையை குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து 1வது வந்தபொழுது இஸ்ரவேலர் தங்களுடைய மேசியாவாகிய இரட்சகரை புறக்கணித்தார்கள். இந்த ஊற்று அவர்களுக்காக இயேசுவின் 2வது வருகையிலே திறக்கப்படும். நாம் தியானிக்கின்ற இந்த 13 அதிகாரம் 12 அதிகாரத்தில் உள்ள தேவனுடைய திட்டத்தை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறது. 12 அதிகாரத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தம்முடைய ஆவியை அந்நாளிலே ஊற்றுவார் என்று சிந்தித்தோம். அதேபோன்று அவர்களுக்கு ஊற்று திறக்கப்பட்டிருக்கும். யோவேல் தீர்க்கதரிசியும் இதை குறித்து கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தங்களுக்காக மரித்தார் என்ற உணர்வை அவர்கள் அடையும் பொழுது அந்த ஊற்று திறக்கப்பட்டிருக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள். இதை குறித்து முன்னரே சிந்தித்திருக்கிறோம். இது தேவனுடைய வார்த்தை என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். அவர் இதை குறித்து மிகவும் தெளிவாக உறுதியாக கூறுகின்றார். அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி என்று சகரியா 12 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து 2வது முறை வரும்பொழுது இந்த இஸ்ரவேலர்களுக்கு அது உண்மையான பாவ நிவர்த்தி நாளாய் இருக்கப் போகிறது. அவர்கள் அப்பொழுது மிகவும் அசைக்கப்படுவார்கள். தேவனுடைய ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தின் மீது இருக்கின்ற முக்காட்டை அகற்றுவார். அவர்கள் தங்களுடைய பாவத்தை விட்டுவிட உண்மையிலே விரும்புவார்களானால் அந்த முக்காடு இன்று கூட நீக்கப்பட்டுவிடும் என்று பவுல் தெளிவுபட கூறியிருக்கிறார். பார்த்தீர்களா, மனிதனுக்குள்ள பிரச்சனை மூளையினால் வரும் நோய் அல்ல, அது இருதய நோய். அதாவது தலையிலே அல்ல, இருதயத்திலேதான் அவனுக்கு பிரச்சனை. எந்த ஒரு மனிதனுக்கும் உண்மையில் அறிவிலே பிரச்சனை இல்லை. மனிதனுக்கு இந்த உலகத்தை படைக்க சர்வ வல்லமையுள்ள தேவனோடு காரியங்களை சரி செய்து கொள்ள தேவையான அறிவு இல்லை. அவனுக்கு பாவத்தை விட்டுவிட விருப்பமில்லை என்பதே பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதியாராகிய நமக்கும் உள்ள பிரச்சனையும் இதுதான். உங்கள் பிரச்சனையும் இது என்றால், நீங்களே இந்த பாவ பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடிவு செய்ய வேண்டும். பாவத்தை விட்டுவிட உறுதி கொண்டு கடவுளுடைய உதவியை தேட வேண்டும். முதலில் நமக்கு நாம் செய்வது பாவம் என்ற உணர்வு வந்தாலே அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற விருப்பமும் வரும். ஆகவே பாவத்தை விட்டுவிட விருப்பம் வந்தவுடன் பாவத்தோடு கூடவே தேவனிடத்திலே வந்து மன்னிப்பு கேளுங்கள். அதற்காக மனம் கசந்து அழுங்கள். பாவங்களை விட்டுவிட தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். பாவத்தை விட்டுவிட உறுதியான தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களால் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் இன்று சிலர் தவறாக எண்ணுகிறார்கள். பாவத்தை எல்லாம் விட்டு நல்லவனாக மாறிய பின்னர் தேவனிடத்திலே வந்து ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், ஆலயத்திற்கு செல்வேன் என்று சொல்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் எந்த நிலைமையிலே இருக்கிறீர்களோ அந்த நிலையிலேயே தேவனிடத்திலே வாருங்கள். நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் எப்பொழுது மருத்துவரிடத்திற்கு செல்வீர்கள்? நோய் இருக்கும்போதுதான் இல்லையா? நோய் சுகமான பிறகு நான் மருத்துவரை பார்க்க செல்வேன் என்று சொல்வீர்களா? இல்லை. அதே போலத்தான் நீங்கள் இப்பொழுது பாவ நோயோடு இருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் என்றால் பரம வைத்தியராகிய கர்த்தரிடத்திலே வாருங்கள். அவர் தரும் மருத்துவ ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். அவரிடத்திலே வந்த பிறகு செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பியுங்கள், விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட ஆரம்பியுங்கள். இதுவே ரட்சிப்பில் வளர்வது, விசுவாச வாழ்க்கையிலே பெருகுவது என்று சொல்வது. சிலர் பாவ மன்னிப்பை பெற்றுவிடுவதோடு நின்று விடுகிறார்கள். சிலர் இயேசுவை ஒரு மருத்துவராக, வாரி வழங்கும் வள்ளலாக, தேவையில் உதவும் பணக்காரராக மட்டும் பார்க்கிறார்கள். அதற்கு மேல் அவரை பற்றி அறிய முயற்சிக்கிறதில்லை. அவருடைய மேன்மையான தன்மையை புரிந்து கொள்ள முயற்சிக்கவே மாட்டார்கள். தேவை என்றால், பிரச்சனை என்றால் மட்டும் அவரிடத்தில் வந்து ஜெபிப்பதோடு நிறுத்தி விடுவார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வளர்ச்சி பெற வேண்டும். இயேசுவை இன்னும் அறிந்து அவரோடு உள்ள உறவை பலப்படுத்த வேண்டும். அனுதினமும் அவரோடு பேச வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கொலோசியர் 1:10 தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். நாம் வியாபாரத்திலே, செல்வத்திலே, படிப்பிலே, அறிவிலே விருத்தி அடைந்து பெருக முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? அதற்காக இரவு பகலாக உழைத்து பிரயாசப்படுகிறோம். ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே வளர எந்த அளவிற்கு நாம் பிரயாசப்படுகிறோம்? சற்று எண்ணி பாருங்கள். அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தால்தான் அவருக்கு பிரியமாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். அவருடைய விருப்பம் என்ன, அவர் வெறுக்கும் காரியங்கள் என்ன, அவருடைய சித்தம் என்ன, எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டால்தான், புரிந்து கொண்டால்தான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். அப்படி செல்லும் பொழுதுதான் நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிற பரலோகத்திற்குள்ளேயும் நாம் பிரவேசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் பிரயாசம் இன்று எப்படிப்பட்டதாயிருக்கிறது? சடங்காச்சாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இயேசுவை குறித்து அறிந்திருந்தும் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உங்கள் மனம் மறுத்துக் கொண்டிருக்கிறதா? வேதம் வாசித்து ஜெபித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை அறிகிற அறிவிலே வளர அதிக முயற்சி எடுப்பேன் என்று தீர்மானம் செய்வோமா? இல்லாவிட்டால் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் கர்த்தருடைய காரியத்திலே சரியாய் செய்யும் பொழுது நம்முடைய காரியத்தை அவர் நேர்த்தியாய் நடத்துவார். அந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்து அந்த ஊற்றிலே கழுவப்படுவார்கள். இந்நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்நாள் வரை நாம் காத்திருக்க வேண்டியதில்லை. இன்றே இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இயேசு என் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார், சிலுவையிலே என்னுடைய பாவத்தின் தண்டனைகளையும் சுமந்து தீர்த்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அவரண்டை வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீர்கள் என்றால் ஜீவ ஊற்றாகிய திரு ரத்தம் உங்களை கழுவும். அவருடைய கிருபை வற்றி போகிறதில்லை. அவரிடத்திலே வந்தால் இப்பொழுதுதானே நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் உங்கள் உள்ளத்திலே அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்களை அவர் கழுவுவார். அது ஊற்றாக புறப்பட்டு ஜீவ நீரோடையாக ஓடுவதனாலே அதிலே நீராடுகிற உங்களின் பாவ அழுக்கு உங்களை சூழ்ந்து நின்று கொண்டிருப்பதில்லை. அது ஒரு கட்டி கிடக்கும் தண்ணீர் அல்ல, ஆனால் இந்த ஜீவ நீரோடை உங்கள் பாவ அழுக்கை அடித்து சென்றுவிடும். உங்கள் பாவத்தை அவர் கடலின் ஆழத்திலே போட்டு விடுவார். அவர் முதுகுக்கு பின்னாலே அதை எரிந்து விடுவார். பாவம் உங்களை தொடரப்போவதில்லை. திறக்கப்பட்ட அணையிலிருந்து வரும் நீர் போல அது வல்லமையாக புறப்பட்டு வரும். அந்த ஜீவ ஊற்றிலே மூழ்க இன்றே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? எங்கள் உள்ளத்திலே எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் சர்வ சிருஷ்டியையும் படைத்தவர். எங்களுடைய பாவத்திற்கான விலை கிரயத்தை செலுத்தும்படியாக உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்ததற்காக ஒருமுறை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பாவத்தின் மேலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையையும் பரிசுத்த ஆவியானவரே நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்கள் வாழ்க்கையிலே உண்மையான மாற்றத்தையும் வல்லமையையும் நீர் தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:30. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:30.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.